Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் திரு ஜெயக்குமரன் அவர்களே.
வணக்கம்.
தமிழினி அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் அவர் எழுதியதாக ஒரு கூர்வாளின் நிழலில் என்ற நூலை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். இந்த நூல் தமிழினி அவர்கள் உயிரோடு இருந்தபோது வெளியிடப்படாமல் அவர் இறந்த பின்னர் ஏன் வெளியிடப்பட்டது?
அவர் உயிருடன் இருக்கும் போதே அதை எழுதி நிறைவு செய்துவிட்டார். அதை வெளியிடுவதற்கான ஆயத்த வேலைகளை நானும் அவரும் சேர்ந்து செய்து கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல் நோய் கொஞ்சம் சீரியஸான நிலையில வந்துட்டது. அவரால் தொடர்ந்து இயங்க முடியாத நிலையும் அவர் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் தனது நோயை பற்றியே அதன் மருத்துவம் பற்றிய சிந்தனை முழுவதையும் செலுத்த வேண்டிய நிலை வந்ததால இதை பதிப்பிக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒத்தி போட வேண்டி வந்துட்டது. அதனால அதன் பிறகு அவருடைய மரணம், மரணத்தை தொடர்ந்து இறுதி கிரியைகள், அந்த வேலைகளில் நான் முற்றுமுழுதாக ஈடுபட்டதால புத்தகத்தை பதிப்பிக்கிற வேலைகளை நான் பின்போட வேண்டிய நிலைக்கு வந்தது. அதன் பிறகு நான் அதை பதிப்பிக்கலாம் என்று யோசித்தேன். அதை பதிப்பித்து இப்போதுதான் வெளியிடக்கூடிய சாத்தியம் உருவானது.
சரி, தமிழினி அவர்கள் இப்படி ஒருபோதும் எழுதியிருக்க மாட்டார் என்றும், அப்படியே எழுதியிருந்தாலும் கூட அதை அவர் மீண்டும் ஒரு மீள் பார்வை செய்கிற வாய்ப்பு இருந்திருந்தால், ஒருவேளை அதில் உள்ளவற்றில் பல மாற்றங்களை செய்திருப்பார் என்றும், அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நிலையில் அவர் இறந்த பின்னர் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு விட்டது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறதே.
இது அவருடைய எழுத்து. நானும் ஒரு வாசகன் தான். நான் எழுதி முடித்த பின்பு அதை படித்ததனே தவிர, அவர் எழுதும் போது அதை படிப்பதற்கு நான் ஒரு விதமான அக்கறை மடிக்கவில்லை. மற்றது நான் இங்கிலாந்தில் இருந்தேன். அவர் இலங்கையில் இருந்து அதை எழுதிக்கொண்டிருந்த காலத்தில் நான் இங்கிலாந்தில் இருந்தேன். அவர் இறப்பதற்கு ஒரு 3 வாரங்களுக்கு முதல் நான் அவரிடம் கேட்டேன், உங்களுடைய கருத்துக்களில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஏனென்றால் அவர் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பல நண்பர்கள் அவருடன் தொலைபேசியில் உரையாடத் தொடங்கினார்கள். அப்போ நான் கேட்டேன், இப்போது நண்பர்கள் எல்லாரும் உரையாடுகிறார்கள், உங்களுக்கு உங்களுடைய முடிவுகளில் அல்ல கருத்துக்களில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, அது என்னுடைய கருத்துக்கள். நான் நிதானமாக சிந்தித்துத்தான் அவரை அவற்றை எல்லாம் எழுதியிருக்கிறேன். அது புத்தகம் வெளிவர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அது ஒவ்வொருடைய போராட்டத்தில் பல போராளிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று வரைக்கும் வன்னியில் நான் சந்திக்கும் போராளிகள் பலர் பலவிதமான விமர்சனங்களுடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் காலை இழந்து, கையை இழந்து, வாழ்க்கை இழந்து தெரு வீதிகளில் நின்ற போதிலும் தங்களுடைய அர்ப்பணிப்புகள் ஏன் வீணாகி போகின்றன என்ற பதிலை தேடிக் கொண்டிருப்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் மனசங்கடத்தை தருகிறார்கள். இதே மனப்பான்மைதான் தமிழினியிடம் இருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிப்போட செலவிட்டு இறுதியில் நாங்கள் ஏன் இப்படி ஆனோம் என்றதுக்கான கேள்விக்கான பதிலை எல்லோரும் தான் தேடுகிறார்கள். எல்லா போராளிகளும் தான் தேடுகிறார்கள். தமிழினி மட்டும் தேடவில்லை.
பல முன்னாள் போராளிகள் விமர்சன பார்வையோடு இருப்பதாக சொன்னீர்கள். ஆனால் நிறைய முன்னாள் போராளிகள் தாங்கள் சிறைச்சாலைகளிலும் புனர்வாழ்வு முகாம்களிலும் சொல்லனா துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நூலில் அப்படி பெரிதாக எதுவும் எழுதப்படவில்லையே.
இல்ல, அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கார். தடுப்புல இருந்த தடுப்பு முகாம்கள் பல இருந்தன. பல பிரதேசங்களில் பல முகாம்கள் இருந்தன. இவர் இருந்தது வவுனியாவில் உள்ள ஒரு தடுப்பு முகாம். அந்த முகாமில் இருந்த நடவடிக்கைகள், அந்த முகாமில் பின்பற்றப்பட்ட விதிமுறைகள் பற்றித்தான் இவருடைய அபிப்பிராயம் இருக்க முடியும். ஏனைய முகாம்களில் நடந்திருக்கலாம், துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். அது அது தமிழினிக்கு தெரியாததா இருக்கும். ஏனென்றால் எல்லா முகாம்களும் ஒரே மாதிரி இருந்தது என்று சொல்ல முடியாது யாரும். தமிழினி தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகாமில் இருந்த முறைகள் தமிழினியால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் வர வேண்டும் என்ற காரியம் காரணம் எதுவும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது தமிழினியின் வெளிப்பாடு. தமிழினி வேணுமென்றால் அதை மோசமாக சித்தரித்து இன்னும் நல்ல பெயர் வாங்கி கொண்டு போயிருக்கலாம். தான் மோசமாக நடத்தப்பட்டேன், அப்படி நடத்தப்பட்டேன், இப்படி நடத்தப்பட்டேன் என்று மோசமாக சொல்லி இன்னும் நல்ல பெயர் கேட்டுக்கொண்டு போயிருக்கலாம். மனதில் இருப்பதை அவர் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நீண்ட இரவுகள் கண்மொழித்து இந்த புத்தகத்தை எழுதினார். அந்த முயற்சியில அவர் வெற்றி பெற்றார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இனி அவரை பற்றிய விமர்சனங்கள், இனி வரலாறு தான் அவருக்கு ஒரு முடிவை சொல்ல வேண்டி இருக்கும். மக்களுக்கு எது சரி எது பிழை என்பது நன்றாகவே தெரியும்.
இந்த புத்தகம் தமிழினி அவர்களின் தன் வரலாறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் பல விடயங்கள், குறிப்பாக அவர் சார்ந்த பல விடயங்களே கூட எழுதப்படாமல் தவிர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
அப்படி எதுவும் தவிர்க்கப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. அவர் முக்கியமாக தவிர்த்தது இப்போது உயிருடன் இருக்கக்கூடிய போராளிகளுடைய பெயர்களை வெளிப்படுத்துவதோ அல்லது அவர்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவதற்கோ அவர் தயங்கினார். அது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்க கூடும் என்பதற்காக அதை வெளிப்படுத்த அவர் தயங்கினார். மற்றும்படி அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தான் தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்த விரும்பினார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் தமிழினி அவர்கள் உயிரோடு இருந்த போது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற விடயங்களை அல்லது விமர்சனங்களை பகிரங்கமாக தனது பெயரில் அவர் வெளிப்படுத்தியதில்லை தானே, புத்தகத்தில் மட்டும் அப்படி எழுதினார்.
அவருடைய கவிதைகளில் அவர் போரினால் ஏற்பட்ட அழிவுகள், போரினால் ஏற்பட்ட இழப்புகளை பற்றி அவர் தன்னுடைய முக புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் தான் என்ன எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை வந்து அவர் முதல் வெளிப்படுத்துவதில் ஆர்வம் கொள்ளவில்லை. இருந்தார் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார், எழுதின திருத்துறவேலைகளில் இருந்தார். அப்ப அதையெல்லாம் பகுதி பகுதியாக வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருக்கவில்லை. முற்று முழுதாக பூரணமாக்கிய பின்பு வெளியிடலாம் என்றுதான் அவர் முடிவு செய்திருந்தார்.
அடுத்ததாக ஒரு கேள்வி, ஈழத்தில் வெளியிடப்படும் புத்தகங்கள் எல்லாம் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்படுவதில்லை, அப்படியான ஒரு சூழலில் இந்த புத்தகத்தை சிங்களத்திலும் நீங்கள் என்ன வெளியிடுகின்றீர்கள்?
தமிழினி என்ற பெயர் வந்து இலங்கை தீவில் இருக்கிற ஊடகங்கள் அனைத்தும் சிறிது காலம் வந்து அந்த பெயரை வைத்து பிழைப்பு நடத்திய நாட்கள் இருந்தன. அப்ப அந்த தமிழினி என்ற பெயருக்கு பின்னால இருக்கிற தப்பு அபிப்பிராயங்கள் யாவும் களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் இந்த நூலை சிங்களத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு என்னுடைய சிங்கள நண்பர்களின் உதவியை கோரினேன். என்னுடைய ஒரு குழு நண்பர்கள் தாங்களே அதை பதிப்பிக்கும் பொறுப்பையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த மாதம் அளவில் சிங்களத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கிறேன்.
அப்படியென்றால் இதை சிங்களத்தில் வெளியிடுவது என்பது நீங்கள் எடுத்த முடிவு இல்லையா?
அது நான் எடுத்த முடிவுதான். தமிழினியின் சம்மதத்துடன் தான் நான் அதை அந்த முடிவை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இலங்கை தீவு முழுவதும் தமிழினி என்ற பெயர் வந்து எல்லா மொழிகளிலும் அலசப்பட்ட ஒரு பெயர். அந்த பெயரின் மீது சுமத்தப்பட்ட களங்கங்கள் அளவில்லாதவை. அந்த களங்கங்கள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது. அதனால் தான் இந்த முடிவை நான் எடுத்தேன்.
தமிழினி மீதுள்ள களங்கத்தை துடைப்பதற்காக என்று சொல்கிறீர்கள், ஆனால் இதிலுள்ள கருத்துக்களால் ஒட்டுமொத்த போராட்டமே தவறாக சித்தரிக்கப்படும் என்று இந்த புத்தக எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றார்களே, இதற்கு உங்கள் பதில் என்ன?
ஒரு ஒரு போராளியின் மீது மட்டும் ஒரு அமைப்பு மீதான குறைகள் களங்கங்கள் வந்து உயிரோடு இருக்கிற ஒரே காரணத்தால ஒரு போராளியின் மீது மட்டும் சுமத்தப்படுகின்ற ஒரு நிலை ஒன்று தோன்றிய கட்டம் இருந்தது. அந்த போராளி ஒரு தனிநபராக சமூகத்துக்குள்ள வரும்போது ஒரு அமைப்பு செய்த தவறுகள், ஒரு அமைப்பு செய்த நல்ல காரியங்கள் எல்லாவற்றைக்கும் அவரே பொறுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள அவர் தள்ளப்பட்டார். அந்த நிலையில இருந்துதான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு போராளி ஒரு அமைப்பின் குறை நிறைகளை சுமக்க முடியுமா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. அந்த சுமையோடுதான் அவர் தனது எஞ்சிய வாழ்க்கை காலத்தை முடிக்க வேண்டுமா என்பது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேடி பார்க்கலாம்.
இதேவேளை இந்த புத்தகத்தை ஈழ போராட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்லது விமர்சகர்கள் தங்களது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்துவார்கள். அதற்கு நீங்கள் ஒரு களம் அமைத்து தந்துவிட்டீர்கள் என்று ஈழ போராட்ட ஆதரவாளர்கள் சொல்கிறார்களே.
இல்ல, இதற்கு முன்னரும் பல போராளிகள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அது போராட்டத்துக்கு ஆதரவானவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், எதிரானவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு போராளியினுடைய அனுபவம். இந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு இனி எதிர்வரும் சந்ததி என்ன படிப்பினைகளை எடுக்க போகிறது என்றதுதான் இதுல முக்கியமே தவிர, இதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பது வந்து ஒரு குறுகிய கால உபயோகம் தான். அது இதில தனிப்பட்ட தாக்குதல்களோ அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எதுவுமோ வலிந்து வெளிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். முக்கியமாக அவர் தலைவரை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்த சம்பவங்கள் இருந்தது. ஆனால் புத்தகத்தில் ஒரு சில இடங்களில் தலைவரை பற்றிய அபிப்பிராயங்கள், அந்த நேரத்து அபிப்பிராயங்களை பற்றி அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அது எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தேவை என்பதற்காக அவர் பேசியிருக்கிறார். மற்றபடி தலைவரை தரக்குறைவாகவோ அல்லது மரியாதை குறைவாகவோ பேச வேண்டும் என்ற நிலையில் அவர் அதை பேசவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி திரு ஜெயக்குமரன் அவர்களே, உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.
நன்றி.
You're listening to SBS Radio. 40 years and counting.